ஜாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்ட நாள் என்று. தென்னாசியாவிலேயே பெரிய நூலகமாக விளங்கிய ஜாழ்ப்பாண பொது நூலகம் எரியூட்டப்பட்டு என்றோடு 39 ஆண்டுகள் கடந்துவிட்டன.
தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு.
ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அதன் பண்பாட்டை, அதன் அறிவு தடங்களை, அதன் சரித்திரத்தை அழிக்க வேண்டும் என்பது அழிப்பு சார்ந்த கொள்கைகளாக பின்பற்றப்படுகின்றன. அப்படித்தான் ஜாழ்ப்பாண நூலகம் எரித்து அழிக்கப்பட்டது. ஜாழ்ப்பாண நூலகம் எரித்து அழிக்கப்பட்ட கறுப்பு நாள் என்று 1981 ஆண்டு ஒரே நாளில் ஜாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டது. மறக்க முடியாத சம்பவம். சுழங்காத்தீவில் ஈழத்தமிழ் மக்கள் தங்களது உரிமை குறித்து குரல் எழுப்பப்பட்ட காலத்தில் அவர்களின் குரலின் அறிவுத் தடங்களை, இன உரிமை போராட்டத்தின் சரித்திர வேர்களை அழித்து ஈழத்தமிழ் குரலை அழிக்கவும், அதன் சரித்திரத்தை அழிக்கவும் அன்றைய இன வன்முறையாளர்கள் திட்டமிட்டு ஜாழ்ப்பாண நூலகத்தை எரித்தளித்தார்கள். இதனால் தமிழ் மக்கள் மாபெரும் அறிவிழப்பை, பாரம்பரிய சொத்துழப்பை, தொன்மை இழப்பை முகம் கொடுத்தார்கள். ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அது. தெற்காசியாவிலே மிகப்பெரிய நூலகமாக கருதப்பட்ட ஜாழ்ப்பாண நூலகத்தில் கிட்டத்தட்ட 90,000 அரிய வகையான புத்தகங்கள் இருந்தன. பல நூற்றாண்டுகள் பழமை கொண்ட ஈழ ஊலைச்சுவடிகள், ஈழத்தின் பண்டைய நூல்கள், பல அரிய பண்டைய தமிழ் நூல்கள், ஈழத்தமிழ் பத்திரிகைகளின் மூலப்பிரதிகள் என பல்வேறு வகைப்பட்ட அரிய ஆவணங்கள் இதில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மாபெரும் அறிவிப்பொக்கிசமாக ஜாழ்ப்பாண நூலகம் கருதப்பட்ட நிலையிலேயே அது வன்முறையாளர்களால் எரியூட்டப்பட்டது. ஜாழ்ப்பாண நூலக எரிப்பு என்பது 20th century நடந்த மிகப்பெரும் இன நூலெரிப்பு வன்முறை. 1983 திட்டமிட்டு இனக்கலவரம் செய்யப்பட்டு ஈழத்தமிழ் மக்கள் இன அழிப்பு செய்யப்பட்டார்களோ, அதை போலவே மிகவும் திட்டமிட்டு இந்த இன அழிப்பு செய்யப்பட்டது. தமிழீழத்துக்கான அரசியல் குரல்கள் எழுந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த செயல் தனித்தமிழத்துக்கான ஆயுத போராட்டத்துக்கு முரமூட்டியது. ஜாழ்ப்பாண நூலக அறிவழிப்பு வன்முறை ஈழத்தமிழர் போராட்டத்தை வலுப்படுத்தியது. தமிழ் மக்கள் நெஞ்சில் ஆறாத காயத்தை தோற்றுவித்தது. ஓர் அறிவற்ற பிற்போக்குத்தனமான கொடிய இந்த செயல், இந்த நூலக எரிப்பு வன்முறை ஈழத்தமிழ் மக்கள் மாத்திரமன்றி உலக மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இனமேலாதிக்கத்தின் வெளிப்பாடாக ஒரு கொடிய இனவரி அறிவுக்கு எதிரான வெளி மனோபாவத்தின் நடவடிக்கையாக இந்த நிகழ்வு மதிப்பிடப்பட்டது. இனத்தின் சரித்திரத்தை அழிக்க புத்தகங்களோடு வன்முறை புரிந்த செயல் இது. அறிவோடு சிந்தனையோடு வன்முறை புரிந்த செயல் இது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர், ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த J.R. ஜெயவர்த்தனாவின் ஆட்சி காலத்தில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவத்தில் அன்றைய அமைச்சர் காமி திசநாயக்கா உள்ளிட்ட பலர் நேரடியாக செயற்பட்டமைக்கான ஆதாரங்கள் கூட வெளிப்படுத்தப்பட்டன. அன்றைய அரசின் இனவரி குண்டர்கள், சிங்கள காவல்துறை, சிங்கள இராணுவ அதிகாரிகள் கூட்டாக இந்த நூல் எரிப்பு வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்பது உண்மை. ஜாழ்ப்பாண நூலக எரிப்பு மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். அறிவுடைய சிந்தனையுடைய மனித சமூகம் வெட்கப்படக்கூடிய ஒரு செயல். தமிழர் தாயகத்தில் பூர்வீக குடிகளான ஈழத்தமிழர்களின் சரித்திர தடங்கள் மிக திட்டமிட்டு தெளிவான கொள்கையில் அழிக்கப்பட்டு வந்தது. அன்றைக்கு புத்தகங்களோடு ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. அதன் பின்னரான காலத்தில் போர் நடவடிக்கைகளின் மூலம் பல்வேறு நூலகங்கள் அழிக்கப்பட்டன. ஸ்ரீலங்காவை ஆண்ட அத்தனை அரசுகளும் தமிழ் மக்களை அழித்தார்கள், தமிழர்களின் பொக்கிசங்களை அழித்தார்கள். போரின் போது பாடசாலை நூலகங்களின் புத்தகங்கள், தனிப்பட்ட வாசகர் எழுத்தாளர்களின் புத்தகங்கள், பிரதேச நூலகங்களின் புத்தகங்கள் என எல்லாம் குண்டு வீசி அழிக்கப்பட்டன. போர் முடிந்ததோடு கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இந்த அறிவழிப்பு நடைபெற்றது. இன நூலெரிப்பு வன்முறை என்பது 1981 ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் விரிவுபடுத்தப்பட்ட, அத்தோடு சரித்திரத்தை பண்பாட்டை அளிக்கும் தொன்மங்களை அழிக்கும் செயற்பாட்டின் மற்றொரு செயல்தான் ஆலயங்கள், சமாதிகள், தொல்லியல் மையங்கள், சிலைகள், பண்பாட்டு புலங்கள் முதலியவற்றை அழித்தலுமாகும். இதுவும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டன தமிழர் தாயகத்தில். ஜாழ்ப்பாண நூலகம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு புதிய நூல்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் எரிந்து போன பல நூல்களும், பழமை வாய்ந்த கையெழுத்து பிரதிகளும், ஏட்டுச்சுவடிகளும், வேறு பல ஆவணங்களும் திரும்ப பெற முடியாதவை. அந்த நிறுவனத்துக்கான கரு K.M. செல்லப்பா என்ற ஆர்வலர் தான் நவம்பர் 11 1933 தனது வீட்டில் சில நூல்களோடு இவர் நடத்தி வந்த நூல் நிலையமே இது பின்னாளில் பெரிதாக உருவானது. இந்த சிறிய நூல் நிலையத்தை பலருக்கும் பயன்படுத்தும் வகையில் விரிவுபடுத்தும் நோக்கில் தான் செல்லப்பா அவர்களும் வேறு சில பிரமுகர்களும் இணைந்து செயற்பட்டு இந்த நூல் நிலையத்தை யாழ் நகரின் மத்தியிலே யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் இருக்கிற வாடகைக்கு பெறப்பட்ட ஒரு சிறிய அறை ஒன்றுக்கு மாற்றினார்கள். அந்த காலத்தில் சில நூறு நூல்கள் தான் இருந்தன. 1936 பின்னர் நூலகம் யாழ்ப்பாண நகர சபையிடம் கையளிக்கப்பட்டு யாழ்ப்பாண கோட்டைக்கரையே புதிதாக கட்டப்பட நகர மண்டபத்துக்கு அண்மையில் உள்ள இடம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அந்தஸ்துக்கு தரம் உயர்த்தப்பட்டு புதிய சபை பதவியேற்ற பின் இந்த நூலகத்துக்கான புதிய கட்டடம் ஒன்றை கட்ட முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பல்வேறு வழிகள் மூலம் இதற்கான நிதியை திரட்ட எடுத்த முயற்சிகள் பெரும் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. நிறுவனத்துக்கான அடிப்படையை தீர்மானித்து வழிநடத்தும் நோக்கில் அக்காலத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்த பல கல்வியலாளர்களையும் பிரமுகர்களையும் உள்ளடக்கிய குழு ஒன்று 1953 அமைக்கப்பட்டது. இதற்கான கட்டிடத்தை வடிவமைக்கும்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர் நரசிம்மனிடம் ஒப்படைக்கப்பட்டதாம். தமிழ் கட்டிடக்கலை பாணியை தழுவி இரண்டு தளங்கள் கொண்ட அழகிய கட்டிடம் ஒன்றை இவர் வடிவமைத்தார். யாழ்ப்பாண பொது நூலகம் இருப்பு என்பது சுலங்கா இன பிரச்சினை ஒரு முக்கிய நிகழ்வு. இந்த கொடும்பலியை என்றும் உணர்ந்து கொள்ளும் தமிழ் மக்கள் தாம் வாழவிடமெல்லாம் ஆவணப்படுத்தல்களையும் நூலகங்களையும் கட்டி எழுப்பி அன்று மூண்ட தீயின் எழுச்சியை உலகெங்கும் விதைக்க வேண்டும். யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட நாளில் நினைவூட்டல் கேட்டோம்.
கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும், கரை மணலில் நண்டுகள் ஏதேதொக்கிருக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும், கரை மணலில் நண்டுகள் ஏதேதொக்கிருக்கும். குடை போலும் பனைமரம் பார்ப்போரை மயக்கும், உள்ளே அழகு என்று உலகமே வியக்கும். உள்ளை அழகு என்று உலகமே வியக்கும். தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு. மலை மீதில் அலைமோதி பாயும், கூட்டமாயழில் மான்கள் கடலோரமேயும். கோணமாமலை மீதில் அலைமோதி பாயும், கூட்டமாயழில் மான்கள் கடலோரமேயும். தேனில காலத்தில் கடலில் பொன் பூக்கும், தீந்தமிழ் புலவன் கை எழுதுகோல் தூக்கும். தீந்தமிழ் புலவன் கை எழுதுகோல் தூக்கும். தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு. நகர் மண்ணில் மீன் கூட பாடும், மணல் மேட்டில் கடல் காற்றில் தென்னை கூத்தாடும். மட்டு நகர் மண்ணில் மீன் கூட பாடும், மணல் மேட்டில் கடல் காற்றில் தென்னை கூத்தாடும். பட்டிப்பளை வயல்கள் தங்கமாய் காய்க்கும், பரண் மீது உழவர் பெண் தமிழ் பாடல் கேட்கும். பரண் மீது உழவர் பெண் தமிழ் பாடல் கேட்கும். தமிழ் ஈழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழ் ஈழத்தின் அழகு தனி அழகு. விழிகளில் வன்னி நிலம் அழகள்ளி சொறியும், வேறில்லா செடியை போல் மயிலாடி தெரியும். விழிகளில் வன்னி நிலம் அழகள்ளி சொறியும், வேறில்லா செடியை போல் மயிலாடி தெரியும். எழில் தோய்ந்த மன்னாரில் முத்துக்கள் கிடைக்கும், ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்கும். ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்கும். தமிழ் ஈழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழ் ஈழத்தின் அழகு தனி அழகு, தனி அழகு, தனி அழகு, தனி அழகு.